الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம் என்ற ஒரு முக்கியமான அத்தியாயத்தின் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தை அவனுடைய நோக்கத்தின்படி புரிந்து கொள்வதற்கும், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு அல் குர்ஆனின் ஞானங்களை போதித்தார்களோ அந்த அடிப்படையிலே புரிந்து கொள்வதற்கும், புரிந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்துவதற்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இந்த சூரத்துல் அன்ஆம் மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்றாகும். இதிலே 165 வசனங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கை முடிவுறக்கூடிய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரமானது, இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுடைய சட்டங்களை பேண வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கத்தை மட்டுமே மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு அதை தவிர அனைத்தையும் விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் 13 ஆண்டுகால வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருந்தார்கள். வேறு விதமான அமல் அடிப்படையிலான சட்டங்கள் மக்காவிலே இறக்கப்படவில்லை. கொள்கை ரீதியான விளக்கங்கள் தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு, கொள்கை ரீதியான சீர்திருத்தங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தீய குணங்களை விட்டு மக்களை கழுவி பரிசுத்தமான குணங்களை கொண்டு, உயர்ந்த குணங்களை கொண்டு மக்களின் உள்ளங்களை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆகவே இந்த அத்தியாயம் முழுக்க முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள், சிலை வணங்கிகள், படைத்த இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருளை இணையாக்கி கற்பனையாக பல தெய்வங்களை உருவாக்கி அந்த தெய்வங்களுக்கு மூடத்தனமான முட்டாள்தனமான வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த முஷ்ரிக்குகளை முன்னோக்கி அல்லாஹு தஆலா பேசுகிறான். இந்த அத்தியாயத்தின் பெரும்பாலான வசனங்களிலே அவர்களுடைய மூட பழக்க வழக்கங்களையும் அல்லாஹு தஆலா கூறி கண்டிக்கின்றான். இந்த அத்தியாயம் ஆரம்பிப்பதை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஜஅல அஸ்ஸுலுமாத் வன் நூர் ஸும்மல் லதீன கஃபரூ பிரப்பிஹிம் யஅதிலூன். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நன்றிகளும் அல்லாஹ்விற்கே. அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை பூமியை படைத்தான். அப்போ படைத்த இறைவன் தான் உண்மையான புகழுக்கு நன்றிக்கு தகுதியானவன். வழிபடுவது, வணங்குவது என்பது நன்றியின் ஒரு முக்கியமான அம்சம். நன்றி செலுத்துவது ஒரு முக்கியமான அம்சம். வணங்கி வழிபடுவது, அல்லாஹுவை நாம் ஏன் வணங்குகிறோம்? அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் அவனை வணங்குகிறோம். அல்லாஹுவை நாம் ஏன் வணங்குகிறோம்? அல்லாஹ் நமக்கு இந்த உலக தேவைகளை நிறைவேற்றி தருகிறார். அல்லாஹுவை நாம் ஏன் வணங்குகிறோம்? நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அத்தனை அற்கொலைகளும் அல்லாஹுவால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. வேறு எந்த இறைவனும் நமக்கு அதை கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, ரப்பு நமக்கு கொடுத்தது.
நம்மிடத்தில் இருக்கின்ற அத்தனை பொருட்களும், நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் ரப்பு நமக்கு கொடுத்தது. அதற்கு நன்றி செலுத்துவதற்காக அவனை நாம் வணங்குகிறோம். அல்லாஹு தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது எனக்கு நன்றி செலுத்துவதற்காக என்னை வணங்குங்கள் என்றே குறிப்பிடுகிறார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, யார் வானம் பூமிகளை படைத்தானோ அவன்தான் வழிபடுவதற்கும் தகுதியானவன். வழிபாடுகளை பரிசுத்தமாக அந்த ஒருவனுக்குத்தான் ஆக்க வேண்டுமே தவிர அவனை தவிர வேறு யாரும் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை. இருள்களையும் வெளிச்சத்தையும் அவன்தான் படைத்தான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா வானங்கள் என்று சொல்கிறார், பூமி என்று ஒருமையில் சொல்கிறார். அப்ப வானங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டதால், பூமி என்று ஒருமையிலே சொல்லப்பட்டதால் சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வானங்கள் தான் பல இருக்கின்றன, பூமி என்பது ஒன்றுதான் என்று. ஆனால் அப்படி இல்லை சகோதரர்களே. எப்படி அல்லாஹு தஆலா வானங்களை அடுக்கடுக்காக ஏழு வானங்களாக படைத்திருக்கின்றானோ அது போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியையும் படைத்திருக்கிறான். சூரத்து தலாக்குடைய இறுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் போது, அல்லாஹு அல்லதி கலக சபஅ சமாவாத், 65வது அத்தியாயத்தின் 12வது வசனம், அல்லாஹு தஆலா ஏழு வானங்களை படைத்திருக்கிறான், பூமியிலும் அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு படைத்திருக்கிறான். அதாவது வானங்களிலே எப்படி ஏழு இருக்கின்றதோ அப்படி பூமியிலும் ஏழை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலேயே அல்லாஹ் சட்டத்தில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான். ஆகவே ஏழு வானங்கள் இருப்பது போன்று ஏழு பூமிகள் இருக்கின்றன. அந்த ஏழு பூமிகள் எப்படி இருக்கின்றன என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். இன்றைய அறிவியலால் அதை கண்டுபிடிக்க இயலவில்லை என்ற காரணத்தால் சில அறிவிலிகள் அதை மறுக்கிறார்கள். அதற்கு வேறு விதமான வியாக்கியானங்களை சொல்கிறார்கள். வானங்களிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கோள்களைத்தான் ஏழு பூமி என்று சொல்கிறார். ஏன் இன்னும் சிலரோ அடுக்கடுக்காக அல்லாஹ் ஏழு பாதைகளை உடைய ஏழு வானங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்வதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அவர்களுடைய அறிவு எதுவரை சென்றதோ அதை தவிர அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராகுவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய அறிவு என்பது எவ்வளவு பலவீனமானது தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒரு அற்ப படைப்பாகிய ஒரு சின்ன கொசுவை கூட மனிதனால் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு அற்ப படைப்பாகிய ஈயை கூட மனித அறிவியலால் இன்னும் முழுமையாக கண்டுபிடித்து முடியவில்லை. ஒவ்வொரு படைப்பிலும் எத்தனை வகையான இனங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு இனத்திலும் எத்தனை வகையான தன்மைகள் இருக்கின்றன அல்லாஹ் அறிந்தவன். ஏன் இன்னும் இந்த பூமி நிலப்பரப்பிலேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் இருக்கின்றன, மனிதன் அங்கு இன்னும் செல்லவில்லை, அங்கு என்ன இருக்கிறது என்பதையும் அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஏன் இந்த பரந்து விரிந்த ஆழமான இந்த கடல் இருக்கிறது, இந்த பூமியை சுற்றி உள்ள சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த கடல், இந்த கடலிலே மனிதன் பயணம் செய்கிறான் பயணம் செய்கிறான், இன்னும் எத்தனையோ பகுதிகள் இருக்கின்றன, அதுவரை மனிதனால் செல்லவே முடியவில்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இவன் வசிக்கின்ற பூமியிலேயே இவனுடைய அறிவு இன்னும் செல்லாமல் இருக்கும் போது இவனுக்கு மேலுள்ள இவனுக்கு கீழுள்ள இந்த பூமியை பற்றி, மேலுள்ள வானங்களை பற்றி தனது அறிவு செல்லவில்லை என்ற காரணத்தால் ஒரு மனிதன் மறுப்பானே ஆனால் அவன் நிச்சயமாக ஒரு முட்டாளாகத்தான் இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உண்மையை சொல்கிறான். அப்ப ஆகவே சில முஸ்லிம்கள் கூட இதிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அதாவது தங்களை குர்ஆன் ஹதீஸின் அழைப்பாளர்கள் என்று சொல்பவர்கள் கூட தங்களது குறுகிய அறிவிற்கு ஏற்ப புரிந்து கொண்டு தங்களுக்கு புரியாததை எல்லாம் குர்ஆனிலே மறுத்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஏழு பூமிகள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு மற்ற இடங்கள் எல்லாம் வெறும் பூமி என்று சொல்கிறான் என்றால், அரபியிலே அல் அர்த் என்ற இந்த பூமியை பன்மையாக ஆக்குவது மிக குறைவு, பன்மையாக பயன்படுத்துவது மிக குறைவு. அல் அர்த் என்று ஒருமையாக சொல்லப்பட்டாலே அதில் அலிஃப்லாம் என்ற மாரிஃபாவை இடும்போது பூமியின் அனைத்து இனங்களையும் அது எடுத்துக்கொள்ளும் என்ற காரணத்தால் அல்லாஹு தஆலா ஒருமையாக சொல்கிறான். புரியுதுங்களா? இப்ப அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லும் போது இருள்களை உருவாக்கினான், வெளிச்சத்தை உருவாக்கினான். இருள்கள் என்று பன்மையாக சொல்கிறான், ஒளி என்று ஒருமையாக சொல்கிறான். ஏன் சகோதரர்களே என்றால், வெளிச்சம் என்பது ஒளி என்பது ஒன்றுதான், தெளிவான ஒன்று. ஆனால் இருள் என்பது இருக்கிறது, இது வழிகேடுகளை ஓமையாக, வழிகேடுகளுக்கு ஓமையாக சொல்லப்படக்கூடியது. அப்ப வழிகேடு என்பது பல வகையிலே இருக்கலாம், வழிகேடு என்பது பல வகையிலே இருக்கலாம். இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் ஒளிமயமானது, நேரானது, அதை தவிர உள்ள அனைத்தும் வழிகேடுகள். ஆகவே ஒளி என்பதை அல்லாஹ் ஒருமையாக கூறி வழிகேடுகளுக்கு ஓமையாக சொல்லப்படக்கூடிய இருள்களை அல்லாஹு தஆலா பன்மையாக சொல்கிறான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அவன் கூறுவதை பாருங்கள். படைத்தவன் அல்லாஹ், வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், நேர்வழி எது என்று உங்களுக்கு தெளிவுபடுத்தியவன், அவனே புகழுக்குரியவன். அப்படிப்பட்ட அல்லாஹுவுக்கு இந்த மக்கள் சும்மல்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் யஅதிலூன், தங்களை படைத்த அந்த இறைவனுக்கு காஃபிர்கள் இணை வைக்கிறார்களே, படைத்த இறைவனுக்கு சமமாக படைப்புகளை அவர்கள் ஆக்குகிறார்களே. நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள், ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் தீனின், உங்களை மண்ணிலிருந்து படைத்தவன் யார், மண்ணிலிருந்து உங்களை உருவாக்கியவன் யார், நீங்கள் எந்த தெய்வங்களை அழைக்கிறீர்களோ, யார் பெயரை கூப்பிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அவற்றில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா உங்களை படைப்பதற்கு சக்தி பெற்றவை? ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் தீனின், சாதாரண மண்ணு, இந்த மண்ணின் சத்திலிருந்து உங்களுடைய உயிருக்கு தேவையான அனைத்து விதமான உணவுகளை உற்பத்தி செய்கிறான். அந்த உணவிலிருந்து இரத்தத்தை உற்பத்தி செய்கிறான். அந்த இரத்தத்திலிருந்து மனிதன் உருவாகுவதற்குண்டான அந்த மணித்துளியை உற்பத்தி செய்கிறான். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட பேராற்றலுடைய அந்த அல்லாஹ் சும்மகமா அஜலா, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து விட்டதற்கு பிறகு நீங்கள் நிரந்தரமாக வாழ்ந்து விட முடியுமா? உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக ஆகிவிட முடியுமா? அவன் ஒரு தவணையை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். எதற்கு? நீங்கள் வாலிபத்தை அடைவதற்கு, நீங்கள் வயோதிகத்தை அடைவதற்கு, நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு, உங்களது சுகத்திற்கு, உங்களது நோய்க்கு, உங்களது மகிழ்ச்சிக்கு, உங்களது கவலைக்கு, உங்களுடைய ஆட்டம் பாட்டம் அனைத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒரு தவணையை வைத்திருக்கிறான். அவனுடைய தவணையை உங்களால் மீற முடியுமா? நீங்கள் நினைத்த நேரத்திலே ஒன்றை அடைந்து விட முடியுமா? நீங்கள் விரும்பிய விதத்திலே உங்களது வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு ஆற்றல் பெற்றவர்களா? முயற்சி செய்யலாம், அவ்வளவுதான். முடித்து வைப்பவன் அவன்தான். அவனிடத்திலே ஒரு தவணை இருக்கிறது, அந்த தவணையை அவன் உங்களுக்கு அறிவிக்க மாட்டான். அந்த தவணை வரும்போது உங்களது உயிர் பறிக்கப்பட்டுவிடும், எடுக்கப்பட்டுவிடும். நீங்கள் பிறகு செத்த பிணமாக ஆகிவிடுவீர்கள். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் இயலாத பலவீனமாக ஆகிவிடுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ரப்பை, இவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளனை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. சும்மகந்தும் தம் தரும், அவன் விஷயத்திலா நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள்? இன்னுமா உங்களுக்கு அறிவு வரவில்லை? அவன் யார்? வானங்களிலே உள்ள வானவர்கள் அவனை தான் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே உள்ள கோடான கோடி படைப்பிடங்கள் அவனை தான் வணங்கிக் கொண்டிருக்கின்றன. பறவைகள் யாரை வணங்குகின்றன? கடலில் உள்ள மீன்கள், உயிரினங்கள் யாரை வணங்குகின்றன? காட்டில் உள்ள மிருகங்கள் யாரை வணங்குகின்றன? மனிதனை சிந்திப்பதில்லை. அவையெல்லாம் படைத்த இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றன. நீயோ படைக்கப்பட்ட ஒரு பொருளை இறைவனாக ஆக்கிக் கொண்டு அதற்கு வழிபாடு செய்கிறாயே. வானங்களிலும் அவன் தான் வணங்கப்படக்கூடிய இறைவனாக இருக்கிறான். பூமியிலும் அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியான. யாருடைய பூமி இது? அல்லாஹ்வுடைய பூமி. இந்த பூமியில படைத்திருக்கு, இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் யாருக்கு சொந்தமானவை?
அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை.
அப்ப அவனுடைய பூமியிலே அவனுடைய நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கே நீங்கள் இணை வைத்தால் அது எவ்வளவு பெரிய பாவம். அவனை வழிபடுவதை நீங்கள் மறுத்தால் எவ்வளவு பெரிய அக்கிரமம் அது. யஅலமு சிர்ரக்கும் வஜஹரக்கும் வயஅலமு மா தக்ஸிபூன். அவனுடைய அறிவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். நீங்கள் எதை மறைக்கப் போகிறீர்கள், எதை வெளிப்படுத்தப் போகிறீர்கள், நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் எல்லாம் அவனுக்கு முன்கூட்டியே தெரியும். உங்கள் ரகசியத்தை அவன் தான் அறிந்திருக்கிறான், உங்களுடைய பகிரங்கத்தை அவன் தான் அறிந்து வைத்திருக்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். எந்த ஒன்றும் அவனுடைய அறிவில் இருந்து மறைந்தது இல்லை. ஆனால் நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவனை அன்றி அந்த சிலைகளுக்கு அல்லது அந்த துறவிகளுக்கு அந்த கற்பனை உருவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா? மண்டையிலே மசாலா இருக்கிறதா? களிமண், நீங்களாக செய்தவை பொம்மைகள், அவற்றுக்கு நீங்கள் வர்ணனை வர்ணம் தீட்டினீர்கள், மரக்கட்டையிலே உருவாக்கப்பட்டது, அறிவே அற்றவை, எளிமற்றவை. அதை சாக்கடையிலே போட்டால் சாக்கடையிலே கிடக்கும், அதை நஜிசிலே போட்டால் நஜிசிலே கிடக்கும். அதற்கு முன்னால் யார் இருக்கிறார் என்பதையும் அது அறியாது. தனக்கு மரியாதை செய்பவர்களை தனக்கு அவமரியாதை செய்பவர்களில் இருந்து விரித்தறியக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறதா? அறிவே அற்ற, எழுதுமே அற்ற ஒரு பொருளை வணங்குகிறீர்கள். எழுமுடைய அறிவுடைய ஞானமுடைய அல்லாஹ்வை வணங்க மாட்டீர்களா? யஅலமு சிர்ரக்கும் வஜஹரக்கும் வயஅலமு மா தக்ஸிபூன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவன் ஒருவனை மட்டுமே உலக மக்கள் வணங்க வேண்டும் என்பதற்கு எத்தனை அத்தாட்சிகளை சொல்கிறான் பாருங்கள். புகழ் எனக்கு சொந்தமானது ஏன், நன்றிகள் எனக்கு சொந்தமானது ஏன், நான் ஒருவன் தான் படைப்பாளன், என்னை தவிர வேறு படைப்பாளன் இல்லை, பிரம்மாண்டமான வானத்தை இந்த விசாலமான பூமியை எல்லாவற்றையும் நான் தான் படைத்தவன், எனக்கு நீங்கள் எப்படி இணை வைக்கலாம், உங்களை உருவாக்கியது யார், உங்களுக்கு உருவத்தை கொடுத்தது யார், உங்களுக்கு தவணைகளை நிர்ணயித்தது யார், வானத்தில் உள்ளவர்கள் யாரை வணங்குகிறார்கள், பூமியில் உங்களை தவிர எத்தனையோ படைப்புகள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் யாரை வணங்குகிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். உங்களது ரகசியங்களை அறிபவன் யார், உங்களது பகிரங்க விஷயங்களை அறிபவன் யார், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அறிபவன் யார், இப்படிப்பட்ட இல்முடைய அந்த அல்லாஹுவை விட்டுவிட்டு அவனுக்கு இணை வைப்பது எவ்வளவு பெரிய பாவம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறு குழந்தைக்கு சொல்லப்பட்டால் கூட இந்த ஆதாரங்கள், அந்த குழந்தை சிலை வழிபாட்டை விட்டு, சிலுவை வழிபாட்டை விட்டு, படைப்புகளை வணங்குவதை விட்டு படைத்த இறைவனின் பக்கம் ஓடோடி வந்துவிடும், அவனுக்கு அப்படியே தலை வணங்கிவிடும். ஆனால் முரண்டு பிடித்தவர்கள், அகம்பாவம் உடையவர்கள், மூட சடங்குகளிலே நம்பிக்கை கொண்டவர்கள், ஏக இறைவனின் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை புறக்கணிப்பவர்கள், இவர்களுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது, இவர்களுடைய உள்ளத்திலே உண்மையின் மீது பொறாமை இருக்கிறது. எனவே இவர் மறுப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா தஅதீஹிம் மின் ஆயத்தின் மின் ஆயாத் ரப்பிஹிம் இல்லா கானு அன்ஹா முஅரிதீன். எவ்வளவு வசனங்கள் இவர்களுக்கு முன்னால் வருகின்றன, எத்தனை அத்தாட்சிகள் வருகின்றன தங்கள் இறைவன் புறத்திலிருந்து, ஆனால் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்களே. ஃபக்கத் கஸ்தபு பில் ஹக்கி லம்மா ஜாஹும். சத்திய வேதம், சத்திய தூதர் இவர்களுக்கு முன்னால் வந்தபோது அந்த சத்திய வேதத்தையும் சத்திய தூதரையும் இவர்கள் பொய்ப்பிக்கிறார்களா? ஃபஸௌஃப யதீஹிம் அம்பாஉ மா கானு பிஹி யஸ்தஹ்ஸிஊன். இவர்கள் கேலி, தமாஷ், கிண்டல், பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதனுடைய இறுதி முடிவு இவர்களுக்கு வரத்தான் போகிறது. கண்டிப்பாக வரும் சகோதரர்களே, கண்டிப்பாக வரும். யாராக இருந்தாலும் சரி, அலம் யரவு கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கவுனின், இதற்கு முன்னால் சென்ற மக்களை இவர்கள் பார்க்கவில்லையா? மக்கன்னாஹும் ஃபில் அர்தி மா லம் நுமக்கின்லக்கும், உங்களுக்கு கொடுக்காத பலத்தை, உங்களுக்கு கொடுக்காத ஆற்றலை, உங்களுக்கு கொடுக்காத திறமைகளை அவர்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம். இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நம்மை விட பலசாலிகளாக இருந்திருக்கிறார்கள், நம்மை விட திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். இந்த எத்தனையோ கருவிகளை கொண்டு மனிதன் பல ஆண்டுகள் செய்வதை எதுவுமே இல்லாமல் சில ஆண்டுகளிலே அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய பலசாலிகள் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். வானத்திலிருந்து அவர்களுக்கு மழையை தாரை தாரையாக இறக்கினோம். அதன் மூலம் அவர்களுக்கு நதிகளை ஓட வைத்தோம். விசாலமான நல்ல வசதியான வாழ்க்கைகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். ஆனால் அவர்களுடைய குற்றங்களின் காரணமாக அவர்களை நாம் அழித்து விட்டோம். அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்கினோம். மக்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம், நீங்கள் வசித்த பூமியிலே அழிந்து நாசமான சமுதாயத்தை நீங்கள் காணவில்லை? எத்தனை மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களது வரலாறுகள் உங்களுக்கு ஓதி காட்டப்படுகின்றனவே. உங்களுக்கு படிப்பினை வர வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, இந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே, யார் இந்த இறக்கப்பட்ட வேதத்தை நம்பாமல் உமது பேச்சை ஏற்றுக்கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் அற்புதம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி என்ன சொல்கிறார்கள், எதுக்கெடுத்தாலும் புரூஃப் வேணுமா, ஆதாரம் வேணுமா, செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நீங்கள் அவனை மறுத்தால் வானத்திலிருந்து கல்மழையை இறக்குவான் என்று சொன்னார்கள். உடனே பிடிச்சிட்டான், அப்படியா இறக்கி காட்டுங்க பாப்பா, அப்புறம் நாம எப்படி முந்திய சமுதாயத்திற்கு வேதனை உங்களுக்கு வந்துவிடும் என்று அப்படியா வர வச்சு காட்டுங்க, அதுக்கப்புறமா நாங்க ஏத்துக்கிறோம். எவ்வளவு பெரிய முட்டாள்கள். யா அல்லாஹ், கண்ணியத்திற்குரியவர்களே, நபி இடத்திலே முஜிசாவை கேட்பது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நேற்றைய பாடத்தின் இறுதியில் கூட நாம் அதை பார்த்தோம். நபி சொல்வதே போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதே போதுமானது, அது நிகழ்த்து அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. கண்டிப்பாக நபி பொய் சொல்வார்களா? முஷ்ரிக்குகள் சந்தேகப்பட்டார்கள், அவர்களது உள்ளத்திலே சந்தேக நோய் இருந்தது. அல்லாஹு தஆலா சொல்கிறான் இதே விஷயத்தை சூரா கமருடைய ஆரம்பத்திலும். அல்லாஹ் சொல்வான், எந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் சரி, சந்தேகம் கொள்ள வேண்டும் என்ற அந்த நயவஞ்சக தன்மை உள்ளவன் சந்தேகம் கொண்டுதான் இருப்பான், மறுத்து கொண்டுதான் இருப்பான், அதை சூனியம் என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பான். நபி சொல்வதற்கு மேலே ஒரு யதார்த்தமான நிகழ்வு தேவையில்லை சகோதரர்களே. மூமின்களுக்கு நபியின் கூற்றே போதுமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கூட சில பேர் எதுக்கெடுத்தாலும் யதார்த்தமா இருக்கணுங்கிறாங்க, லாஜிக்கா இருக்கணுங்கிறாங்க, 100% ப்ரூஃப் பண்ணி காட்டுங்கிறாங்க. திடீர் திடீர்னு ஒரு ஒரு ஆதாரத்தை சொல்லி அதை மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்வா என்று ஒரு பேரி தம்பழம் இருக்கிறது, அதை ஒவ்வொரு நாளும் 7 பேரி தம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டால் அவருக்கு சூனியம் தீங்கழிக்காது, அவருக்கு விஷம் தீங்கழிக்காது என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்ன செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி. என்ன அர்த்தம்? மருந்துகளிலே ஒரு வகை மருந்து அஜ்வா பேரி தம்பழம், அதிலே மருந்து தன்மை இருக்கிறது. அதை யார் தினமும் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது சூனியம் செய்யப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த சூனியம் அவர்களுக்கு தீங்களிக்காது. அல்லது ஏதாவது ஒரு விஷமான ஒன்று கலந்து உணவிலே சென்று விட்டால், விஷமான ஒன்று கலந்து உணவிலே சென்று விட்டால் அந்த விஷம் அவர்களுக்கு பொதுவாக மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுதானே ஹதீசுடைய விளக்கம், இதுதானே ஹதீசுடைய கருத்து. என்ன சொல்கிறார்கள்? அப்படியா அஜ்வா பழத்து, அஜ்வா பழத்துல ஷிஃபா இருக்குன்னா நம்ம அதை ஒன்னு ஏத்துக்க முடியுமா? ஹதீஸ் சஹீஹ் இருந்தாலும் நமக்கு லாஜிக் வேணும்ல. ஒரு எய்ட்ஸ் நோயாளிய கொண்டு வர்றோம், அவருக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்து கொடுங்க, அவர் சரியா போயிட்டா தான் ஹதீஸ் உண்மை நாங்க ஏத்துக்கிறோம். எப்படி நீங்க நாங்க 7 பேரிச்சம்பழத்தை தரோம், அதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா விஷம் பாட்டில கொடுக்கறோம், குடிச்சு காட்டுங்க, நீங்க நீங்க சாவலன்னா நாங்க ஹதீஸ் உண்மைன்னு ஏத்துக்கிறோம். மூமின்களா இவர்கள்? வழிகட்ட காஃபிர்கள் சகோதரர்களே, வழிகட்ட காஃபிர்கள், முர்த்தத்துகள். இதற்கு மேலே ஒரு வார்த்தை தேவையில்லை இவர்களை முர்த்தத்துகள் சிந்திக் என்று சொல்வதற்கு. நபியினுடைய கூற்று உனக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸை சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று தாபியங்கள் சொல்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து நம்பத்தகுந்த ஆதாரபூர்வமான அறிவிப்புகள். இந்த செய்தியை எப்படி புரிய வேண்டும்? அப்படி புரியாமல் கையில ஏழு பேரு சம்பளத்தை தர்றோம், முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் விஷம் பாட்டில குடிக்கிறோம், நீங்க குடிச்சு சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க சாவலனா ஹதீஸ நாங்க உண்மை ஏத்துக்கிறோம் என்று சொன்னால் எதை விமர்சனம் செய்கிறார்கள்? இப்படி விமர்சனம் செய்து ஹதீஸை மறுக்கலாம் என்றால் நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்களை காஃபிர்கள் மறுத்தது சரியாகிவிடுமே, ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை மறுக்கலாமே. ஒரு டாக்டர் உங்களுக்கு சொல்றாரு, இந்த மருந்து சாப்பிடுங்க சுகருக்கு நல்லதுன்னு சொல்லுது. அந்த டாக்டர் அப்படியா டாக்டர், இனிமே நான் ஒரு கிலோ சீனி திம்மை ஓகேவான்னு கேட்பீங்களா? அதுவும் அர்த்தம் அதற்கு இந்த மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும் சொன்னா இனிமே நான் ஒரு கிலோ மட்டன் சாப்பிடுவோம் ஓகேவான்னு கேட்பீங்களா? அறிவாளித்தனமா இது? எதுவும் அறிவாளித்தனம், முட்டாள்தனம் இல்லை. நேற்றுக்குரியவர்களை சாதாரண வார்த்தை அல்ல, மக்களுக்கு புரியவில்லை. எப்படிப்பட்ட குஃப்ரை, எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகத்தனத்தை, நபியின் விஷயத்திலே சந்தேகிக்கின்ற ஒரு தன்மையை மக்களின் உள்ளங்களிலே விதைத்து அதை குர்ஆன் ஹதீஸ் என்று நம்ப வைக்கிறார்கள் என்று புரியவில்லை இவர்களுக்கு. அபூ ஜஹலை விட மோசமானவர்கள், அபூ லஹபை விட மோசமானவர்கள், உமையாவை விட மோசமானவர்கள். அவர்கள் கூட நபி சொன்னால் நடக்கும் என்று நம்பி இருந்தார்கள். உமையா சொன்னால் உகது போரிலே, குறைஷிகளே சின்ன கீரல் என்று சொல்கிறீர்கள், சின்ன கீரலுக்கு இப்படி கத்துகிறேன் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மது எனக்கு சொன்னார், நான் மக்காவில் இருக்கும் போது உன்னை நான் கொல்வேன் என்று. முஹம்மத் இதற்கு பிறகு என் மீது துப்பி இருந்தால் கூட நான் செத்து விடுவேன். ஒரு காபிர் என்ன சொல்கிறார், மக்காவில் இருக்கும் போது முஹம்மது என்னை பார்த்து சொன்னால் நான் உன்னை கொல்வேன் என்று, நான் உன்னை கொள்வேன் என்று முகம்மது சொன்னார். இந்த வார்த்தைக்கு பிறகு முகம்மது என் மீது துப்பி இருந்தால் கூட நான் செத்து விடுவேன். ஒரு காஃபிருடைய ஈமானை பாருங்கள், நபியின் கூற்று நிச்சயமாக நிகழும் என்பதற்கு. ஆனால் மூமின் என்று சொல்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தை சமுதாயத்திற்கு போதிக்கிறார்கள் பாருங்கள். இவர்கள் எல்லாம் யார்? காஃபிர்களின் வழித்தோன்றர்கள். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வலவு நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கிதாபின் ஃபலமஸூஹு பைதீஹிம் லகால் அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா ஸிஹ்ரு முபீன். நபியே, இந்த காஃபிர்கள் என்ன கேட்கிறார்கள் உங்களிடத்திலே? வேதத்தை நீங்கள் ஓதி காட்டுவதை அவர்கள் நம்பவில்லையா? என்ன சொல்கிறார்கள்? வேதம் ஏடுகளிலே, காகிதங்களிலே, தவால்களிலே எழுதப்பட்டு அது வானத்திலிருந்து போடப்பட வேண்டும், அதை நாங்கள் கையால் தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு ஓதவித்து செல்வதை இந்த முட்டாள்களால் நம்ப முடியவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், நபியே, இதை இந்த நம்பாத காஃபிர்கள் இருக்கிறார்களே, இந்த வேதத்தை நாம் வானத்திலிருந்து சில ஏடுகளிலே அதை எழுதி அங்கிருந்து இறக்கி அதை அப்படியே இறங்குவதை பார்த்து அதை பிடித்து அதை தடவி பார்த்தாலும் கூட இவர்கள் நம்ப மாட்டார்கள். அப்போது கூட சொல்வார்கள் காஃபிர்கள், ஏதோ சூனிய சீரார்கள் என்னமோ இறங்குற மாதிரி லக்கால் அல்லது எனக்கப்பரோ இன்ஹாதா இல்ல. மேலும் என்ன கேட்கிறார்கள்? மாணவர் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களா? நீங்கள் உண்மையானவர் என்று நபித்துவத்திற்கு முன்பு சொல்லிக் கொண்டிருந்தார்களே, 40 வயதிற்கு முன்பு வரை உங்களை பொய்யர் என்று அவர்கள் சொன்னார்களா? நம்பிக்கைக்கு மோசம் செய்பவர் என்று சொன்னார்களா? இந்த செய்தியை சொல்லியதற்கு பிறகு உங்கள் மீது இவர்களுக்கு சந்தேகம் வருகிறதா? மாணவர் உங்களுக்கு இறங்கி சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களா? நபியே, நாம் அப்படி வானவரை இறக்கினால் அதோடு முடிந்தது, இனி இவர்கள் மீளவே மாட்டார்கள். அதற்கு பிறகு நாம் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க மாட்டோம், அழித்து நாசமாக்கி விடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியிடத்திலே கல்வி படித்த நம்பிக்கைக்குரிய தோழர்கள் யாரிடத்திலே அமானிதமாக ஒரு ஆணையும் சுண்ணாவையும் நபி ஒப்படைத்து விட்டு சென்றார்களோ அந்த தோழர்களிலே ஒரு தோழர் நமக்கு சொன்னால் போதுமானது, அதுதான் மார்க்கம் சகோதரர்கள். அதற்கு மேலே அவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, பத்து பேர் எங்களுக்கு சொல்லணும், நூறு பேர் எங்களுக்கு சொல்லணும், அப்பதான் செய்தி உண்மை ஊர்ஜிதமாகும், ரொம்ப நம்பிக்கை வரும். சும்மா ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டா, அவர்கிட்ட இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டா, அதெல்லாம் எப்படி மார்க்கமா ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றெல்லாம் லாஜிக் பேசி நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையில் அல்லாஹ்வின் வேதத்தை மறுக்கிறார்கள், ஹதீஸை அல்ல, அல்லாஹ்வின் வேதத்தை மறுக்கிறார்கள். இவர்கள் நபியிலோ நபியின் அறிவிப்பாளர்களிலோ இவர்கள் சந்தேகம் கொள்ளவில்லை, அல்லாஹ்வின் விஷயத்திலேயே இவர்கள் சந்தேகம் கொள்கிறார்கள். எனவேதான் நபியை சந்தேகிக்கிறார்கள், நபியின் ஹதீஸை சந்தேகிக்கிறார்கள், அதை அறிவிக்கின்ற சஹாபாக்களின் விஷயத்திலே சந்தேகிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் குஃபுருடைய பண்பாடு. நான் இது ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு இது சொல்கிறேன், இந்த குணங்கள் எங்கிருந்து வருகின்றன, குஃபுரிலிருந்து, குஃபுருடைய ஒரு வகை இது, காபிர்களிடத்தில் இருந்த பண்புகளின் ஒரு வெளிப்பாடு. சைத்தானுடைய நோக்கம் என்ன, எப்படியோ ஒருவனை குஃபுரிலே தள்ள வேண்டும், ஒருவனை நயவஞ்சகத்திலே தள்ள வேண்டும், ஒருவனை சந்தேகத்திலே தள்ள வேண்டும், அதுதான் இப்லீசுடைய நோக்கம். அது இஸ்லாமிற்கு வெளியிலோ முடிந்தளவு அங்கேயே தள்ள பார்ப்பான், அதையும் மீறி உள்ளே வந்துவிட்டால் உள்ளே வந்ததற்கு பிறகு அவனை நேர்வழியிலே நினைத்திருக்க விடமாட்டான், இறுதி வரை அவனிடத்தில் போராடி கொண்டிருப்பான். எனவேதான் அல்லாஹ் நமக்கு துஆவை கற்றுக் கொடுத்தான், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழி கொடுத்ததற்கு பிறகு, காட்டியதற்கு பிறகு எங்கள் உள்ளங்களிலே கூடலை ஏற்படுத்தாதே. நபி ஏன் இவ்வளவு அழுது பிரார்த்தனை செய்தார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என் உள்ளத்தை நேர்வழியிலே புரட்டி வை, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே உனது மார்க்கத்தில் எனது உள்ளத்தை புரட்டி வை, என் உள்ளத்திலே சந்தேகத்தை கொடுத்து விடாதே என்று ஏன் நபி அழுது பிரார்த்தனை செய்தார்கள் சகோதரர்களே? சைத்தானிடமிருந்து ஒரு நாளும் நாம் நிம்மதி அடைந்து விட முடியாது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, யாரும் இப்படி நினைச்சு பெருமை கொண்டு வேணாம், நம்ம எல்லாம் பக்கா அதுமா இருக்கு முஸ்லிம்கள் மூமின்கள், நம்மகிட்ட எந்த சைத்தானும் விளையாட்டு காட்ட மாட்டான், நான் புரிகிறது, நான் விளங்குறது, நான் சொல்றது எல்லாமே சரி என்று யாரும் அகம்பாவம் கொண்டுவிட வேண்டாம். தான் சொல்வதை, தான் புரிந்ததை, தான் சிந்தித்ததை, தான் ஆய்வு செய்ததை, தனக்கு விளங்கியதை குர்ஆனோடு சுன்னாவோடு அதை அழகிய முறையிலே விளங்கிய சஹாபாக்களின் விளக்கத்தோடு அதன் அடிப்படையிலே ஒத்து பார்ப்போம். அதற்கு ஒத்து வந்தால் நாம் விளங்கியது சரி, நாம் சிந்தித்தது சரி. அதற்கு மாற்றமாக நமது அறிவு சொல்வதனால் இந்த அறிவை எதை கொண்டு வேண்டுமானாலும் அடித்து திருத்துங்கள், அறிவை திருத்த பாருங்கள், குர்ஆன் ஹதீஸை நீங்கள் திருத்த பார்த்து விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழி தருவானாக இன்ஷா அல்லாஹ். மீதமுள்ள வசனங்களை அடுத்தடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சமுதாயத்திற்கும் நேர்வழியை தருவானாக. அகூலு கௌலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.